ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இருளாதுங்கஸ்தனகிரி தட்டீ சுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பக்தானுக்ராஹகம் புண்ணியம் பிரதிபக்ஷ நிராசகம் ஜீயாதாச்சந்திர நக்ஷத்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்ஷனம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திராதிபர் சுவாமி, புத்தூர் சுவாமி என்னும், சுதர்சன சுவாமி என்னும் அழைக்கப்படுகிற சுவாமி, அந்த சுவாமியினுடைய சதமான மகோத்சவம் திருநட்சத்திர மகோத்சவமானது இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. புத்தூர் சுவாமி 1983 வருடம் திருச்சி வானொலியிலே சங்கத்தமிழ் மாலை என்கிற தலைப்பிலே ஆண்டாள் நாயிச்சியார் அருளி செய்த திருப்பாவியின் விளக்க உரையை அனுகிரகித்தார். பிறகு அவ்வருடத்திலேயே மார்கழி மாதம் தொடங்கி ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் பத்திரிகையிலே சுவாமி சாதித்த விஷயங்கள் கட்டுரைகளாக வெளிவரத் தொடங்கின. 84 வருடம் தனி புத்தகமாக சங்கத்தமிழ் மாலை என்று சுவாமியாலே வெளியிடப்பட்டது. அந்த கட்டுரைகளிலே சுவாமி ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையின் எளிமையான கருத்துக்கள், எளிய தமிழிலே அந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு, பிறகு அந்த ஆண்டாள் சாதித்த அந்த விஷயங்கள் சங்கத்தமிழிலே சங்கத்தமிழ் நூல்களிலே எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன என்று காட்டியிருக்கிறார். இவ்வருட திருப்பாவை அனுபவத்திலே புத்தூர் சுவாமி காட்டிய அந்த சங்கத்தமிழ் ஒத்துமை, அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த வருடம் அனுபவமாக இருக்கிறது. அதிலே முதல் பாசுரம் மார்கழி திங்கள். ஆண்டாள் நாயிச்சியார் திருப்பாவை முதல் பாசுரத்திலே காலத்தை கொண்டாடி எம்பெருமானை அனுபவிக்க ஆசையுடையவர்களை அழைத்து அந்த எம்பெருமானே பிராபவுமாக இருக்கிறான் என்ன அருளி செய்கிறாள். அதிலே இந்த எம்பெருமானை பற்றி தெரிவிக்கும் பொழுது அந்த எம்பெருமான் நந்தகோபரனுக்கு குமரனாய், யசோதையின் இளஞ்சிங்கமாய், கார்மேனியையும் செங்கனையும் உடையவனாக கதிர்முதயம் போல் முகத்தான் என எம்பெருமானை வர்ணிக்கிறாள் ஆண்டாள். அதிலே கார்மேனி செங்கன் என்ன இந்த பதங்களை எடுத்துக்கொண்டு இதைப் போலவே சங்கத்தமிழ் நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்பெருமானுடைய திருமேனியானது காரென்னு மேகம் போன்ற நிறத்தை உடையது, எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரை போன்று இருக்கின்றன என பரிபாடலிலே 15 பரிபாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புவ்வத்தாமரை புறையும் கண்ணன் ஒவ்வொல் காரிருள் வயங்கு மணிமேனியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புத்தூர் சுவாமியும் நமக்காக காட்டியிருக்கிறார். முதலிலே கார்மேனி செங்கன் என்கிற திருப்பாவை பாசுர பகுதியின் அர்த்தங்களை எவ்வாறு பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டியுள்ளார்கள் என தெரிவித்து, பிறகு இந்த சங்கத்தமிழிலே இருக்கக்கூடிய இந்த பாடலின் அர்த்தங்களை புத்தூர் சுவாமி இந்த கட்டுரையில காட்டவில்லை. என்னாலும் சாதிமர ஆராய்ச்சின்னு சுவாமி இன்னொரு கட்டுரை அனுகிரகித்துள்ளார். அதிலே விளக்கமாக இந்த பரிபாடலினுடைய அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கார். அதில் நமக்கு தேவையான இந்த வரிகளின் அர்த்தங்களை மட்டும் விண்ணப்பிக்கிறேன். கார்மேனி செங்கன் பெரியவாச்சான் பிள்ளையுடைய 3000 படி வியாக்கியானம். கார்மேனி நம்முடைய சகல தாபங்களும் ஆறும்படியான வடிவு என முதல் அர்த்தம் அருளி செய்கிறார். கார் என்னால் மேகம், மேகம் போன்ற திருமேனியை உடையவன். அதாவது மேகமானது வெப்பத்திலே கஷ்டப்படுபவர்களுக்கு மழையை பொழிந்து அந்த வெப்பத்தை ஆற்றும்படியாக இருக்கு, அவனுடைய தாபத்தை தீர்க்கும்படியாக இருக்கு. அதைப்போலவே எம்பெருமானும் இந்த சம்சாரம் என்கிற தாபத்திலே கட்டுண்டவர்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகாலே, தன்னுடைய திருமேனி மூலமாக தாபங்களையெல்லாம் ஆற்றுகிறான் என்று அருளி செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. நம்முடைய சகல தாபமும் ஆறும்படியான வடிவு என நம்மாழ்வாரும் தூணீர் முகில் போல் தோன்னாய் என அருளி செய்கிறார் என்று பிரார்த்திக்கிறார். ஆனால் இவர்களுக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு அந்த எம்பெருமான் நேரே பிரத்யட்சித்து நிற்கிறான், நேரே காட்சி கொடுக்கிறான். அடுத்து வேறொரு அர்த்தம் சாதிக்கிறார். கார் என்னால் மேகம் என்ன ஒரு அர்த்தம், அல்லது அழகு என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது. மாதா பிதாக்கள் தங்களை மறைத்து வைத்தாலும் விடவொண்ணாத வடிவழகு என்று இந்த பெண்களை நிலவரையிலே அடைத்து கண்ணனெம்பெருமானை காண முடியாதபடி செய்து விட்டார்கள் இவர்களுடைய தாய் தந்தையர். இப்படி அவர்களே தடுத்தாலும் கூட எம்பெருமானுடைய வடிவழகானது இவர்கள் நினைவிலே வந்து எம்பெருமானை விடவொண்ணாதபடியாக இருக்கிறது என இது கார்மேனி. அடுத்து செங்கண். செங்கண் என்பதற்கு மூன்று விதமான அர்த்தங்களை அருளி செய்கிறார் ஆச்சாரியர். இயற்கையாகவே எம்பெருமானுடைய திருக்கண் சிவந்திருக்கிறது, அது திருமேனிக்கு பரபாக சோபை, அது நன்றாக எடுத்து காட்டுகிறது. இயற்கையாக எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன, திருமேனி கருத்திருக்கிறது, அந்த கருத்த திருமேனியிலே சிவந்த திருக்கண்கள் ஆச்சரியமாக அந்த சேர்த்தி அழகானது இருக்கிறது என இது முதல் விஷயம். அடுத்தது இயற்கையாக வந்த சிவப்பு என்று வைத்துக் கொள்ளாமல் ஒரு காரணத்தாலே வந்தது என்னை வைத்துக் கொண்டு இரண்டு அர்த்தங்கள் சாதிக்கிறார். அதிலே ஒன்று அகவாயில் வாத்சல்யமடைய திருக்கண்களிலே தோத்தும்படியா இருக்கை என எம்பெருமானுடைய திருக்கண்கள் வாத்சல்யத்தை காட்டுகின்றன. அடியார்களை கண்டவுடனே எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்து வாத்சல்யத்தாலே சிவக்கிறது என இது ஒரு அர்த்தம். அல்லது ஐஸ்வர்யத்தாலும் குதறி இருக்குமிரே என மிகுந்த ஐஸ்வர்யமுடையவன் அவனுடைய கண் சிவந்திருக்குமாம், அவருடைய ஐஸ்வர்யத்தாலே சிவந்திருக்கக்கூடிய திருக்கண்கள் என இது பெரியவாச்சாரனுடைய வியாக்கியானம். இதே அர்த்தங்களையே சுவாமி அழகியமணவாள பெருமாள் நாயனாரும் காட்டியருளியிருக்கிறார். மேலும் சில விஷயங்கள் தெரிவிக்கிறார். ஒரு மேகத்திலே இரண்டு தாமரை பூத்தா போலே இருக்கை என ஒரு மேகத்தில் ரெண்டு தாமரை பூத்தா எப்படி இருக்குமோ அது போல எம்பெருமானுடைய திருமேனியிலே இரண்டு திருக்கண்கள் விளங்குகின்றன அருளி செய்து இரா திருநாள் சேவித்தார் கண் போலே இருக்கை என்று காட்டுகிறார். அதாவது திருவரங்கத்திலே திரு அத்தியனோத்ச சமயத்திலே இராப்பத்து திருநாள் இரவிலே நடக்கும், அது சேவித்து வந்தவர்கள் அவர்கள் உறங்காமையினாலே கண்கள் சிவந்திருக்குமா, அப்படி எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன. மேலும் இவர்களிலும் இழவு தன்னதென்னும்படி கண்ணிலே தோத்தவிருக்கும் என்று ஆச்சரியமாக சாதிக்கிறார் நாயனார். அதாவது எம்பெருமானை பரவேணும் என்று அடியார்கள் துடிக்கிறார்கள், அந்த துடிப்பெல்லாம் அவர்களிடத்தில் தெரிகிறது. ஆனால் அந்த துடிப்பை காட்டிலும் எம்பெருமான் அடியார்களை பரவேணும் என்று எம்பெருமானுடைய ஆர்த்தியானது அதிகமாக இருக்கிறது, அது திருக்கண்களிலே தெரியும்படியாக இருக்கிறது. ஸ்ரீராமாயணத்திலே பார்த்தால் இராட்டி 10 மாதம் பிரிந்திருந்தாள். திருவடி வந்து இராட்டியை சந்தித்த பொழுது இன்னும் 1 மாதம் நான் அதற்கு மேலே தரித்திருக்க முடியாது, உயிர் தரித்திருக்க முடியாது, பெருமாளை காணாமல் 1 மாதத்திற்கு மேல் தரித்திருக்க முடியாது என பிராட்டி தெரிவித்தாள். ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷியே என்று. ஆனால் பெருமாளோ திருவடியிலே நஜீவேயம் க்ஷணமபி என்று தெரிவிக்கிறார். அதாவது ஒரு க்ஷணம் கூட பிராட்டியை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என. அப்படி அடியார்களை பிரிந்து எம்பெருமானாலே இருக்க முடியாது, எம்பெருமானுக்கு ஆர்த்தி அதிகமாக இருக்கிறது அடியார்கள் திறத்திலே என அவனுடைய திருக்கண்களானவை காட்டுகின்றனா என்று இந்த அர்த்தமானது நாயனாராலே காட்டப்படுகிறது. இனி புத்தூர் சுவாமி சாதிமத ஆராய்ச்சி என்கிற நூலிலே 15ஆம் பரிபாடலில் உள்ள அந்த எம்பெருமானுடைய திருமேனி கருத்திருக்கிறது என்னும் எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கின்றன என காட்டப்படுகிற அந்த வரிகளுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். பரிபாடல் 15ஆம் பரிபாடல் பாடியவர் இளம்பெருவழுதியார் என்பவர். இந்த பாடலிலே திருமாலிலின் சோலை மலை என்ன அந்த மலையினுடைய சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், சிலம்பாரினுடைய பெருமை, அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய வைபவம் என்ன, இவையெல்லாம் இந்த பாடலிலே காட்டப்படுகின்றன. மாலிருங்குன்னம் என்னும் இருங்குன்னம் என்னும் இந்த மலையானது போற்றப்பட்டிருக்கிறது. தையல் அவரோடும், தந்தார் அவரோடும், கைம்மகவோடும், காதல் அவரோடும், தெய்வம் பேணி திசை தொழுதனிர் சென்மின், பூவத்தாமரை புறையும் கண்ணன், ஒவ்வல் காரிருள் மயங்கு மணிமேனியன், எவ்வையின் உலகத்தும் தோன்னி அவ்வையின் மண்பது மறுக்கத் துன்பம் களைவோன், அன்பு அதுமே இருங்குன்னத்தான் என இருங்குன்னத்தான் என திருமாலிருஞ்சோலை மலையிலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான். தையல் அவரோடும், தையல் அவரோடும், தந்தார் அவரோடும், கைமகவோடும், காதல் அவரோடும், தெய்வம் பேணி திசை தொழுதினர் சென்மின். மக்களே, உங்களுடைய மனைவிமாரோடும், உங்களுடைய பெற்ற உங்களை பெற்றவராகிற தாய் தந்தையரோடும், கைக்குழந்தைகளோடும், உங்கள் அன்புள்ள உறவினரோடும், இயற்கையிலேயே தெய்வம் எனத்தக்க திருமாலை விரும்பி அம்மலையினை திசை நோக்கி தொழுது செல்லுங்கள். அம்மலையையே தெய்வமாக மதித்து திசை நோக்கி தொழுது செல்லுங்கள் என்னுமாம் என்று காட்டியிருக்கிறார் புத்தூர் சுவாமி. அதாவது மலையே தெய்வமாக கொண்டு அந்த திசையை நோக்கி தொழுது செல்ல வேணுமாம். நம்மாழ்வாரும் திருமாலிருஞ்சோலை மலையே பிராப்தியம் என அறுதியிடுகிறார் கிளறொளி விளமை என்கிற திருவாய்மொழியிலே. மேலும் அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்னால், பூவத்தாமரை புறையும் கண்ணன் என்ன, பூபம் என்னால் கொப்பூள், பூவத்தாமரை புறையும் கண்ணன் என்னால் தன் உந்தியில் முளைத்த தாமரை பூவை ஒத்த கண்ணை உடையவன் என காட்டப்படுகிறது. அதாவது உலகை படைத்த உந்தி தாமரை உடையவன் என்னும், தசியதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ பக்ஷினி என சாந்தோக்கிய உபநிடத்திலே சொன்னார் போலே, அவனுக்கு சூரியனால் மலர்ந்த தாமரை போன்ற இரு கண்கள் உலா என உபனிஷத்தில் ஓதியபடியே பரபிரம்ம லட்சணத்தை உடையவன் என சங்கத்தமிழிலே காட்டப்பட்டிருக்கிறது வரிபாடலிலே. மேலும் ஒவ்வொல் காரிருள் மணி மயங்கு மேனியன் என கடலில் உள்ள நீரை கவர்ந்து உண்ணும் கரிய மேகம், இருள் நீலமணி ஆகியவற்றை ஒத்த திருமேனியை உடையவன் என இதுவும் வேதத்திலே நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா என காட்டப்படுகிறது. இந்த கார்மேனி என்ன, செங்கன் என்ன, இதெல்லாம் எம்பெருமானே முதல்வன் என்று காட்டும்படியாக இருக்கு. அவனே பரபிரம்மம் என்று காட்டும்படியான அந்த லட்சணங்கள் எல்லாம் சங்கத்தமிழர்களும் இசைந்தது அவர்களுடைய நூல்களிலேயும் காணப்படுகிறது என புத்தூர் சுவாமி முக்கியமாக காட்டியிருக்கிறார். மேலும் அந்த எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறானாம், அதை அடுத்து தெரிவிக்கிறார். எவ்வையின் உலகத்தும் தோன்னி அவ்வையின் மண்பது மறுக்க துன்பம் களைவோன் என்ன, எல்லா உலகங்களிலும் அவதரித்து அவ்வவ்விடங்களிலுள்ள மக்கள் கூட்டத்துக்கு மயக்கத்தை தரும் பிறவி துன்பத்தை போக்குகிறவன் என எம்பெருமானே மோட்சத்தை கொடுப்பவன் என்னும் நன்றாக இந்த பரிபாடல் பாடலிலே காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் எம்பெருமான் அவதாரங்கள் செய்கிறான் என்னும் காட்டப்பட்டிருக்கிறது. பிதா புத்திரேன பிதருமான் யோனி யோனோ என எம்பெருமான் சர்வலோக பிதாவானவன் தன் குழந்தைகளில் ஒருவனை தந்தையாக கொண்டு ஒவ்வொரு யோனியிலும் பிறக்கிறான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என காட்டப்பட்டிருக்கிறது. அதே தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலேயே காட்டியிருக்கிறாள். நந்தகோபன் குமரன் என்னும் அசோதை இளம் சிங்கம் என்னும் எம்பெருமான் அவதரித்திருக்கிறான். அந்த விஷயமும் இந்த பாடலிலே காட்டப்பட்டிருக்கிறது. இதே பரிபாடலிலேயே எம்பெருமானுடைய அவதாரத்தை பற்றியும் காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அவனை சரணடைந்தால் இந்த மோட்சத்தையே பெறலாம், பிறவி துன்பத்தை போக்குகிறவன் இவனே என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டாளும் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று புருஷார்த்தத்தை அந்த எம்பெருமானே தருவான் என்னும் ஆண்டாள் காட்டியிருக்கிறார். இப்படி பற்பல விதமாக இந்த பாடலோடு ஆண்டாள் நாச்சியாருடைய முதல் பாசுரமானது ஒப்பு நோக்கத்தக்கது. இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் புத்தூர் சுவாமி இந்த விஷயங்கள்லாம் காட்டலைன்னா நமக்கு தெரியாமலே போயிருக்கும். இப்படி வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் சங்கத்தமிழ் நூல்கள் காட்டுகின்றன. ஆண்டாள் நாச்சியாருடைய வேதத்திற்கும் வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவையிலும் அதே விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கிறது என புத்தூர் சுவாமி இவ்விஷயங்களையெல்லாம் நமக்கு காட்டி அருளியிருக்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.